நம்ம இன்றைக்கி ஒரு புது புக்கை ஆரம்பிக்க போகிறோம். இந்த பழைய ஏற்பாடில் 7வது புக், த 7th புக் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். முதல்ல 5 புத்தகங்கள் நியாயப்பிரமாணத்தின் புத்தகங்கள், மோசே எழுதின புத்தகங்கள். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு வெற்றி புத்தகமாக யோசுவா புக்கு வந்திருக்கு, அதை நம்ம படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப சோககரமான பாவ ஒரு சைக்கிள் பார்க்குற மாதிரி ரொம்ப சோககரமான ஒரு புத்தகம் வந்து நியாயாதிபதிகள் புத்தகத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக ஒரு பிரகாசமான நீதியின் முத்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு புத்தகம் தான் இந்த ரூத் என்ற புத்தகம். இதில் வந்து அந்த நீதியின் ஒரு முத்து வந்து ஒரு ஆணில் இல்லை, ஒரு பெண்ணில் பார்க்குறோம். ஒரு யூதன்கிட்ட இல்லை, ஒரு புறமதஸ்தர்கிட்ட பார்க்குறோம். ரொம்ப வசதி இருக்கிற, ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட இல்லை, உதவியற்ற ஒன்றுமே இல்லாத ஒரு விதவை கிட்ட பார்க்குறோம். அவ ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ரூத் உண்மையாகவே ஆபிராமுடைய ஒரு சந்ததி. புறமதஸ்தரில் பிறந்திருந்தாலும், மோவாப் வம்சத்தில் பிறந்திருந்தாலும், ஆபிராமுடைய ஒரு சந்ததிக்கு சேர்ந்தவராக மாறுவதற்கு காரணம் ஆபிராமுடைய விசுவாசம் இந்த அம்மா கிட்டே இருந்ததாக நம்ம பார்க்கலாம். பைபிளில் 2 புக்கு மாத்திரம்தான் பெண்கள் பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ரூத், அடுத்தது எஸ்தர், இல்லைங்களா? ஒன்லி 2 புக்ஸ், 2 புக் இருக்குது. இதில் வந்து 4 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த புக்கில் 4 சாப்டர்ஸ்லேயும் 4 விஷயங்கள் படித்து நம்ம படிக்கலாம். முதலாவது சாப்டரில் ரூத் அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். 2வது சாப்டரில் ரூத் வேலை செய்கிறத பார்க்குறோம். 3வது சாப்டரில் ரூத் காத்திருக்கிறத பார்க்குறோம். 4வது சாப்டரில் ரூத் திருமணமாகிறத பார்க்குறோம். அந்த மாதிரி வேறு வேறு சீன்ஸ் வர மாதிரி அருமையான புக்கு. அடுத்தது இடத்த எடுத்து பார்த்தோன்னா, முதல் சாப்டர் மோஹாப்பில் இருக்கிறோம். அடுத்த சாப்டர், 2வது சாப்டர் வந்து போஆஸுடைய நிலத்தில் ஃபீல்டில் இருக்கிறத பார்க்கலாம். 3வது சாப்டர் அந்த போரடிக்கிற போஆஸுடைய அந்த போரடிக்கிற இடத்துல இருக்கிறத பார்க்கலாம். கடைசியாக போஆஸுடைய வீட்டில் இருக்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க இலக்கியத்து லிட்ரேச்சரில் ஒன் ஆஃப் த மோஸ்ட், பைபிளில் மாத்திரம் இல்லை உலக லிட்ரேச்சர்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் புக், ரொம்ப அருமையான புக்கு ரூத் புக். ரொம்ப ஒரு பல விதத்தில் லிட்ரேச்சரில் முழுமையாக அருமையாக ஒரு ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் அப்படின்னோன்னா மோனோலீசா பெயிண்டிங் மாஸ்டர் பீஸ்ன்ற மாதிரி அப்படி ஒரு சிறந்த ஒரு சிறந்த விதத்தில் எழுதப்பட்டு சிறந்த கதையை ரொம்ப வார்ம் டச்சிங்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ரொம்ப அருமையான புக் அது. ஒரு விதத்தில் 2017 நம்ம முடிக்க போகிறோம். 2017 இன்னும் முடிஞ்சிருது, இன்னும் 2 மாதத்தில் முடிஞ்சிடும். 2 மாதம் கூட இல்லை, 1.5 மாதம் இருக்குது. ஒருவேளை இந்த 2017 உங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக முடிவு ஒரு புதுப்பிக்கிற மாதிரி உங்களுக்கு வேணும்னா, நான் யோசித்து பார்த்தேன், ஒவ்வொரு வாரமும் ரூத் புக்கை உட்காந்து படிச்சிங்கன்னா, ஒரு வாரம் ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். 25 நிமிஷம் தான் எடுக்கும் புக்கை படிக்கிறதுக்கு. 4 அதிகாரங்கள், 85 வசனங்கள், 25 நிமிஷம் உட்காந்து படித்தீங்கன்னா 85 வசனங்களை படித்து முடிச்சிடலாம். அதை படிக்க 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 ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ரொம்ப உங்களை புதுப்பிக்கிறதா இருக்கும். ஏன், இது வந்து கடவுள் எப்படி அதிசயமாக மர்மமான விதத்தில் தன்னுடைய நோக்கங்களை பராமரிப்பில் நிறைவேற்றுகிறார் அப்படின்றத இந்த புக்கில் பார்க்கலாம். கடவுளே எங்கே, சோதனைக்கு மேலே சோதனை வருதே, கஷ்டங்களுக்கு மேலே கஷ்டம் வருதே அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு ரூத் புக் ஒரு பெரிய ஆறுதல், நம்பிக்கையை மூட்ட முடியும். எங்கே கடவுள் இருக்கிறாரு, கடவுளை நம்பி வாழ்ந்ததுனால என்ன பிரயோஜனம், கடவுளை விசுவாசித்து உண்மையாக இருந்ததுனால என்ன பிரயோஜனம், ஏன் நம்ம இப்படி இருக்கணும்ன்ற நினைக்கிறவர்களுக்கு ரூத் புக் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கலாம். இது வந்து தங்களுடைய சாதாரணப்பட்ட மக்கள், ரொம்ப அற்பமான மக்கள், சமுதாயத்தில் எந்த விதத்திலையும் மதிக்கப்படாத ஒரு மக்கள், சாதாரண மக்களை வைத்து ஒரு பிரம்மாண்டமான காரியங்களை ஆண்டவர் எப்படி நிகழ்த்துறார் அப்படின்றத ரொம்ப அருமையாக எடுத்து காட்டுற புக், ரொம்ப அருமையாக எடுத்து காட்டுற புக். ரொம்ப ரெஃப்ரெஷிங், ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் அந்த புக்கை நம்ம படிக்கும்போது. அது ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன பேக்ரவுண்ட், யார் எழுதுனது இந்த புக்கை நமக்கு தெரியாது, யார் எழுதுனாங்கன்னு. யூத பாரம்பரியம் வந்து இது வந்து சாமியோல் தான் எழுதினார், ஒருவேளை அவர் எழுதியிருக்கலாம். ஆனால் உள்ளே படித்து பார்க்கும்போதும் வெளியில் ஆராய்ச்சி பார்க்கும்போதும் யாருக்குமே ஒரு நிர்தாரமாக தீர்மானமாக இதான் இவங்க தான் எழுதுனாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு யார் எழுதுனாங்கன்னு தெரியல. ஆனால் இது வந்து எப்போ எழுதப்பட்டுச்சு, எப்போ எழுதப்பட்டுச்சுன்னா தாவீது ராஜா ஆன பிறகு தான் இது எழுதப்பட்டது. இதுக்கப்புறம் தான் சாமுவேல் காலம் வரும். சாமுவேலுக்கு அப்புறம் சவுல் வந்து தாவீது வந்து ராஜாவாவார். ஏன்னா அந்த காலத்தில் தான் எழுதப்பட்டது. ஏன்னா கடைசி அதிகாரத்தில் 4:17 பார்த்தீங்கன்னா அங்கே தாவீது பேர் வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்படின்னா தாவீது காலத்தில் இது வந்துட்டார். அந்த காலத்தில் ராஜா ஆன பிறகு எழுதப்பட்ட ஒரு புக் இது. வந்து ஒருவேளை இன்னொரு பக்கம் இந்த இந்த எழுதப்பட்ட அந்த காலமாக இருந்தாலும் இது நிகழ்ந்த காலம் எப்போ அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் வருஷங்களில் இது நிகழ்ந்திருக்கலாம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நியாயாதிபதிகளுடைய காலத்தில், ஆரம்ப வசனத்தை அப்படி தான் ஆரம்பிக்கும், நியாயாதிபதிகளின் காலத்தில். ஏன் அது கொஞ்சம் நாட்கள்லேயே ஆரம்பிச்சிருக்கலாம்னா, இப்போது ரூத் வந்து திருமணம் செய்யக்கூடியது வந்து போஆஸ்ன்ற ஒரு ஆணை பார்த்து திருமணம் செய்வாங்க. போஆஸ் யாருடைய புள்ள தெரியுமா? ஜெரிகோவில் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஸ்பைஸ் வேவு பார்க்க போனவர்களை காப்பாற்றி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்கள காப்பாற்றி எரிக்கோ வெல்ல உதவி செஞ்ச ராஹாப்ன்ற வேசியுடைய மகன் தான் போஆஸ். பாருங்களேன், ஒரு வேசியுடைய மகன் போஆஸ், ஒரு மோஆபருடைய மகள் ரூத், இவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் நடக்குது. இதான் பார்க்குறோம். அதனால் இது எந்த இடத்தில் எந்த மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு இடம் இதில் போட்டிருக்கு. பெத்லேம் ஒரு இடம், 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே தான் அங்கே சீனெல்லாம் நடக்கும். திருப்பி மோஆப். மோஆப்ன்ற யாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மோஆபியர் வந்தவர்கள் லோத்தை பற்றி நம்மளுக்கு தெரியும். சோதோமில் போய் செட்டில் ஆகிட்டு தேவதூதன் இழுத்துட்டு வர வரைக்கும் அவர் வரல. அங்கேருந்து இழுத்துட்டு வந்த பிறகு மனைவி ஒரு சிலையாக மாறி போனால் ரெண்டு மகளை கூட்டுக்கிட்டு ஜோஆர்ன்ற ஒரு குகையில் போய் வாழ்ந்தார். அவர் வாழும்போது தன்னுடைய மகளோடு உறவு வைத்ததுனால பிறந்த குழந்தை தான் மோஆபியர்கள். ஆண்டவர்னால் பலவிதத்தில் சபிக்கப்பட்டவர்கள் மோஆபியர்கள். அவர்கள் ரொம்ப யூதர்களுக்கு ரொம்ப, இஸ்ரவேல் ஜனங்க காணா இது எகிப்திலேருந்து வரும்போது இடம் கொடுக்காமல் மோஆப் ராஜாவும் பாலாமும் சேர்ந்துக்கிட்டு தடை பண்ணாங்க. நியாயாதிபதிகள்லேயே நம்ம படிச்சிருக்கிறோம், மோஆபியர்கள் இஸ்ரவேலை வந்து 3வது அதிகாரத்தில் 18 வருஷங்கள் ஒடுக்கினார்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அவங்க அந்த ஊரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஊர் அடுத்ததாக இதில் என்ன பார்க்க போகிறோம், இது யார் எழுதுனதுன்னு பார்த்தோம், இது எந்தெந்த இடத்துல இருக்குது, யாரை பற்றின்னு பார்க்குறோம், இதில் என்ன பார்க்க போகிறோம். பல தீம்ஸ் இருக்குது, பல விஷயங்கள் இதில் பார்த்து கற்றுக்கலாம். ஒன்றுன்னா சொல்லிட்டு போடுறேன்னா, ஆண்டவர் வந்து முதலாவது எப்படி கடவுளுடைய மீட்பின் ஒரு திட்டம் வெறும் யூதர்களுக்கு மாத்திரம் இல்லை, புறமதஸ்தர்களையும் அவர் ரட்சிக்க போகிறார் அப்படின்றத இந்த புக்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, ஆண்கள் மாத்திரம் இல்லை பெண்களும் ரட்சிப்பில் அவர்கள் த கோ ஹேர்ஸ் அப்படின்னா சம உரிமையாளர்கள் இல்லைங்களா, சம சுதந்திரவாதிகள். ரட்சிப்பில் அவர்களுக்கும் சம சுதந்திரம் இருக்குது, சமமான இது இருக்குது அப்படின்றத நம்ம இந்த புக்கில் இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு நியாய ப்ராவப்ஸ் நீதிமொழிகளில் 31வது புக்கில் ஒரு குணஸ்திரீனா இதான் அதனுடைய குணம், ஒரு குணஸ்திரீயுடைய குணம். அவனால் அந்த வீடு உருப்படுது, அந்த நாடு உருப்ப, அந்த ஊர் உருப்படுது அப்படின்னா குணஸ்திரீனா யார் அப்படின்றது ரூத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அருமையான குணம், ரொம்ப உழைக்கிற குணம், ரொம்ப அருமையான குணத்தை பார்த்து அது நம்மளுக்கு தெரியுது. அது மாத்திரம் எழுதுறது ஒரு முக்கியமான பர்பஸ் இது எதுக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னும் போது, தாவீதுடைய சொல்லப்போனால் கடைசியில் மேசியாவுடைய வம்ச வரலாறுக்கு ஒரு கனெக்ஷன் காட்டும்படி தான் இந்த புக்கு வருது. ஏன் அப்படின்னா, ரூத் ஒரு மோவாபிய பெண், புறமதஸ்தர் பெண், இப்படி ஒரு மோசமான ஜாதினால் வந்த ஜாதியில் பிறந்த ஒரு பெண். அந்த பெண்ணை எடுத்துக்கிட்டு எரிகோவில் இருந்த ராஹாப், ஒரு வேசியாக இருந்த அந்த ராஹாபுடைய மகள் மகன் போஆஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் திருமண ஆகி பிறக்கிற பிள்ளைக்கு பேர் தான் ஜெஸ்ஸி, இல்லைங்களா? அந்த ஜெஸ்ஸிக்கு பிறக்கிற ஒரு புள்ள தான் தாவீது, பாருங்களேன். அப்போனா ரூத் வந்து தாவீதுக்கு பாட்டி, இந்த கனெக்ஷன் உங்களுக்கு தெரியுதுங்களா? அதனால தான் மத்தேயு 1:5 பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு கிளியராக இருக்கலாம். படித்து பாருங்களேன் மத்தேயு 1:5.
சல்மோன் போவாஸை ராகாவினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான்.
பாருங்களேன், சல்மோன் ராகாபு, சல்மோன் கணவன் மனைவி, அவங்களுக்கு பிறந்தது போவாஸ், போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து அவங்களுக்கு பிறந்தது ஈசா, இல்லைங்களா? ஈசான்னு வருது, ஜெஸ்ஸின்னு இங்கிலீஷில் வருது அவங்களுக்கு. அப்புறம் தொடர்ந்து படிச்சிங்கன்னா தாவீது ராஜாவை பெற்றான், பாருங்களேன். அதான் கனெக்ஷன், அது கனெக்ஷன் தொடர்ந்து போகும்போது இவங்க மேசியா லைனில் வருகிறார்கள். அதான் பார்க்குறோம் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவோடைய மகிமையை நம்ம அங்கே பார்க்கலாம். அவர் வந்து அவர் பிறந்த பிறகு பாவிகளை ரட்சித்தது மாத்திரம் இல்லை, பாவிகளுக்கு கிருபை காமிச்சது இல்லை மாத்திரம் இல்லாமல், அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் வம்ச வரலாறுலாம் பாவிகளை தான் சேர்த்துட்டு வந்தார், இல்லைங்களா? பாவிகள் தான், மோசமான பாவிகளை தான் அவர் சேர்த்து வந்தார். ஏன் ஒரு தவறான விதத்தில் தவப்பனுக்கும் பிள்ளைக்கும் மகளுக்கும் பிறந்த ஒரு மோவாப் ஜாதியிலிருந்து ஒரு பெண்ணை எடுத்து, ராகாப் ஜெரிகோல இருந்த ஒரு வேசியை எடுத்து, அவர்களுக்கு பிறந்த சந்ததியின் மூலமாக தன்னுடைய சந்ததி வரும்படி அவர் கிருபை எந்த அளவுக்கு பாயுது பாருங்களேன். இஸ் த கிங் ஆஃப் கிரேஸ் அப்படின்ற மாதிரி அந்த அது ஒரு பாயிண்ட்டை பார்க்கலாம். இந்த வம்ச வரலாறுக்கு இந்த புக் ரொம்ப முக்கியம். ரெண்டாவதாக அடுத்ததாக ஒரு டைப்பாலஜி, கிறிஸ்துவை இந்த புக்கு வந்து ரொம்ப அருமையாக, கிறிஸ்துவுடைய பணி எப்படி, போவாஸ் போவாஸ் கிறிஸ்துக்கு ஒரு டைப், போவாஸ் எப்படி உதவியற்ற பயங்கரமான இருந்த நிலைமையில் இருந்த, யாருக்குமே உதவி இல்லா உதவி செய்ய முடியாத இருந்த நிலையில் உதவியாக இருந்த போ ரூத்தை அவர் எப்படி ஒரு கின்ஸ்மேன் ரெடிமன்னுவாங்க, அதாவது ஒரு சொந்தக்காரன் ஒரு மீட்கிற மாதிரி, சொந்தக்காரனாக இருந்து அவர் எப்படி மீட்கிறாரோ அது ஒரு நல்ல படம். நம்மளை கிறிஸ்து எப்படி மீட்கிறார், ஒரு டைப், போவாஸ் வந்து கிறிஸ்துக்கு ஒரு டைப், அதை நம்ம இந்த புக்கில் பார்க்கலாம். ரொம்ப அருமையான பியூட்டிஃபுல் டைப். அதெல்லாம் தவிர்த்து ரொம்ப முக்கியமாக, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் வரும், இதெல்லாம் தீம்ஸ் வந்தால் ரொம்ப முக்கியமாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கடவுளுடைய குணாதிசயத்தை நம்ம இதில் பார்க்கலாம். நம்ம ஒரு விதத்தில் யோசித்து பார்த்தோன்னா முழு பைபிளை மனுஷங்களை பற்றி வருது, அந்த கதை வருது, இந்த கதை வருது, பட் இந்த முழு பைபிள்லேயே ஆண்டவர் வந்து இட்ஸ் அ புக் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காடுன்லாம், கடவுளுடைய குணாதிசயத்தின் புக், அது குணாதிசயத்தின் புக்கு. கடவுள் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், அவருடைய குணாதிசயத்தை ஸ்டடி பண்ணுறது முழு பைபிளே அப்படித்தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்களேன், ஆண்டவர் வந்து தன்னை பற்றி வெளிப்படுத்தணும்னா எப்படி வெளிப்படுத்தியிருக்கலாம், நான் இரக்கம் உள்ளவர், நான் தய உள்ளவர், எல்லையற்றவர், நம்ம விசுவாச அறிக்கையில் போட்டிருக்கு, போட்டிருந்தால் தன்னை பற்றி வெளிப்படுத்தணும்னா அவருக்கு ஒரு சாப்டர் ஒரே ஒரு பேஜ் தான் போதும், இல்லைங்களா? நம்ம விசுவாச அறிக்கையில் ரெண்டாவது சாப்டர் ஒரு 1.5 பேஜ் இருக்குது, அப்படி ஃபுல்லாக வெளியே, அது ஹார்டு, ஒரு கோல்டு, அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் அவ்வளோ இது புரிஞ்சு உணர்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒன்றுமே கிடையாது. அதை புரிஞ்சு யோசித்து உதாரணங்களை பார்த்தா தான் நமக்கு வருது. ஏன்னா நம்ம ஒன்றும் இல்லை, விசுவாசம் அறிக்கை மாதிரி ஒரு புக்கை எழுதியிருக்கலாம் அவர், ஒரு ஹார்ட் வெறும் சத்தியங்களே பியூராக கொடுத்துருந்தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மனிதர்களை எடுத்து, மனிதர்களுடைய கதைகளை எடுத்து, சதையோ மாம்சமாக எடுத்து, அவர்களுடைய சூழ்நிலைகளில், அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறின் மூலமாக தன்னுடைய குணாதிசயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் மன்னிக்கிறவர். எங்கே மன்னிப்பு பார்க்குறோம், சொந்த அண்ணன் தம்பிங்களே என்னை மேலே பொறாமப்பட்டு என்னை போட்டு அடித்து, எங்கள் அப்பாக்கிட்டேருந்து என்னை பிரித்து அடிமைக்காக என்னை விற்று போட்டு, என்னை எவ்வளோ கொடுமைக்கு சித்திரவதைக்கு ஆளாக்கி, என் வாழ்க்கையெல்லாம் இப்படி வீணாக்கின பிறகு அந்த அண்ணன் தம்பிங்க வரும்போது அவங்கள பழி வாங்காமல் அவங்கள இது கொடுமைப்படுத்தாமல் நான் என்னால் முடியும் எவ்வளவோ, ஆனால் அவங்கள மன்னித்து அவங்களுக்கு எவ்வளவோ வரங்களை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து சாப்பாடு கொடுத்து காட்டு யோசேப்பின் மூலமாக ஆண்டவர் மன்னிப்பின் தனக்கு, அது வார்ம் ஸ்டோரி, அது படிக்கும்போது அழுவாக நம்மளால் இருக்கவே முடியாது, இல்லைங்களா? அதன் மூலமாக அவர் மன்னிக்கிற தேவன் வெளிப்படுத்துகிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு கதையின் மூலமாக அவர் எப்பேற்பட்ட தேவன், அவர் எவ்வளோ அருமையான தேவன் அப்படின்றது, அவர் மீட்பர், நான் உன்னை மீட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது அப்படி சொல்லாமல் அவர் தன்னை ஒரு மீட்பர்னு எப்படி வெளிப்படுத்துகிறார், இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கூட்டு வருவதன் மூலமாக காட்டுறார். மீட்பர், நான் ஒரு ஐ எம் ரிடீமர், எவ்வளோ பெரிய பயங்கரமான அடிமைத்தனத்துலேருந்து அவங்கள காப்பாற்றி கூட்டு வந்து அவங்கள ரட்சித்து அவங்கள வச்சேன்னு காட்டுறார். அவர் பொறுமை உள்ளவர். எப்படி பொறுமை உள்ளவர்? இந்த மாதிரி காப்பாற்றி கூட்டு வந்தாலும் வணங்கா கழுத்து உள்ளவர்களாக மாறாமல் திருந்தாமல் திருப்பி திருப்பி தப்பு செய்கிற ஜனங்கிட்ட 40 வருஷமாக எவ்வளோ பொறுமையாக இருந்து நடத்தி வந்தார், அதன் மூலமாக அவர் பொறுமை உள்ளவர்னு காட்டுறார். பாருங்கள், அதான் இட்ஸ் ஆல் கதைகள், மனிதர்கள், சதயம், மாம்சமோ, அதன் மூலமாக என்ன காட்டுறார்? தன்னுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த கதையை எடுத்து பார்த்தாலும் அப்படித்தான். இந்த கதையில் பிரதானமாக ஓங்கி நிற்கிறது ஆண்டவருடைய தயவு பார்க்குறோம். ஒரு புறமதஸ்து மோசமான ஒரு ஜாதியில் வம்சத்தில் பிறந்ததுக்கு ஆண்டவர் காமிச்ச கிருபையை பார்க்குறோம், இரக்கத்தை பார்க்குறோம், அதை மீட்கிறத பார்க்குறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை படித்து பார்த்தோன்னா ஆண்டவருடைய அதிசயமான பராமரிப்பை பார்க்கணும். ஆக்சுவலாக த அடோரபிள் ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட்னு ஒருத்தர் சொல்கிறார். அதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு நம்ம மயங்கி நிற்கிற மாதிரி ஒரு பராமரிப்பை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ரூத் புக்கில் அவருடைய பராமரிப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். அதை இன்றைக்கி பார்ப்போம். ஆண்டவர் இயற்கையின் மேலே கட்டுப்பாடு, அவர் தான் பஞ்சத்தை கொண்டு வருகிறார். நம் வாழ்க்கையின் மேலே கட்டுப்பாடு, சூழ்நிலைகள் மேலே கட்டுப்பாடு. நான் சூழ்நிலைகள் நடந்தாலும், என்ன மோசமான சூழ்நிலைகள் நடந்தாலும் மர்மமான விதத்தில் அவருடைய நோக்கங்களை அவர் நிறைவேற்றிட்டே போகிறார். அதை இந்த புக்கில் பார்க்கலாம். அவருடைய நோக்கங்கள் ஏன் அந்த சூழ்நிலை, அவர் நோக்கங்களை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலையும் அதை நிறைவேற்றிட்டு போகிறார். முட்டாள்தனமான நம்முடைய கீழ்ப்படியாமையையும் பயன்படுத்தி அவர் நோக்கத்தை அவர் நிறைவேற்றுறதை நம்ம பார்க்கலாம். சில நேரங்களில் நம்ம தப்பு செஞ்சிடறோம், சில நேரங்களில் கீழ்ப்படியாமல் போயிடுறோம், அது என்னோடய விளைவுகள் நம்ம அனுபவிக்கத்தான் செய்கிறோம். ஆனால் அதையும் பயன்படுத்தி மர்மமான விதத்தில் அவர் நோக்கத்தை அவர் நிறைவேற்றுறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி கதையில் இதில் பார்க்கலாம். அற்புதமாக கடவுளுடைய பராமரிப்பு, இறையாண்மை உள்ள தேவன் எப்படி அருமையாக அவர் நடத்துகிறாருன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது முதல் 5 வசனங்களை பார்ப்போம். 5 வசனங்கள் இது சீன் 1, முதலாவது சீன் என்ன படிங்களா? 1-5 கவனமாக கேளுங்க.
நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோம். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள்.
சீன் 1 என்ன மாதிரி வருது? சோதனை மேல் சோதனை, போதுமப்பா சாமின்ற மாதிரி ட்ராஜடி மேலே ட்ராஜடி. அதான் ஃபஸ்ட்டு சீன் நமக்கு வருது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. புக்கை திறந்த உடனே ட்ராஜடி, திறந்த உடனே சோகக்கதை. என்ன சோகக்கதை? எந்த மாதிரி ஒரு காலம் இது? நியாயாதிபதிகளின் காலம். நல்ல காலமா இது? ஐயோ, அந்த காலத்தில் பிறக்கவே கூடாதுன்னு நினைக்க வேண்டிய ஒரு காலம். பாவத்தின் காலம், தேவனுக்கு விரோதமாக போன ஒரு காலம், இருள் காலம்ன்றோம் நம்ம. அந்த மாதிரி இஸ்ரேவேலிலேயே இருளான காலம், நியாயாதிபதிகளான காலம். பாவம் செய்து ஆண்டவருக்கு விரோதமாக போய் ஆண்டவர் அவங்கள சிட்சிக்கும் போது, நியாய தீர்ப்பு அனுப்பும் போது, திருப்பியும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருப்பியும் சரி செஞ்சாருன்னா திருப்பியும் பாவம் செய்கிறது ஒரு இருள் காலம், நியாயாதிபதிகளின் காலம். அந்த காலத்தில் மக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க பேஜில் அந்த பக்கம் நியாயாதிபதிகள் இது புக் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, எப்படி முடியுது? கடைசி வசனத்தான் முடியுது. அந்த மாதிரி காலம், ராஜா இல்லாத காலத்தில் அவனவன் பார்வைக்கு செய்து வருகிற ஒரு காலம். அதான் அந்த காலம் இது. அவன் இஷ்டத்துக்கு தனக்கு எது சரியனுப்படுதோ, அவன் தன் பார்வைக்கு சரி என்று தோணுகிற செய்கிற ஒரு காலத்தில் நாம் பார்க்குறோம். அந்த காலம், அந்த காலமே சோகம். அந்த காலம் பத்தாதுன்னு அந்த காலத்தில் என்னவும் வந்திருக்கு, பஞ்சம் வந்திருக்கிறது. அது எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி. பஞ்சம்னா நமக்கு நினைக்க, நமக்கு பஞ்சம்னா என்னன்னே தெரியாது. அந்த காலத்து பஞ்சம்தான் பார்க்கணும். அப்பா ரொம்ப ட்ராஜடி, பஞ்சம்னா ரொம்ப ட்ராஜடி. அது ஒன்று ட்ராஜடிக்கு மேலே ட்ராஜடி இல்லைங்களா. அங்கே சரி பஞ்சம் வந்துச்சு, நியாயாதிபதியில் காலம். அங்கே ஒரு மனுஷனை பார்க்குறோம், ஒரு யூதனை பார்க்குறோம், எலிமெலக் அப்படின்ற ஒரு மனுஷன். எலி, ஈ எல்லா எலி அப்படின்னா என் தேவன் இல்லைங்களா. ஏசு கூட சிலுவையில் இருக்கும்போது எலியா எலியோ லாமா சபக்தமின்னார் இல்லைங்களா. எலி எலினா என் தேவனே என் தேவனே என் தேவன் எலின்னா. அப்புறம் எலி மெலக்குனா என் தேவன் ராஜா, ராஜா மெலக்குனா ராஜா அப்படின்னா. அவர் பேருக்கு அர்த்தம் என்ன, என் தேவன் ராஜா. எருமையான பேர் எலிமெலக். நீங்களும் யாராவது பையனுக்கு பேர் வைக்கணும்னா எலிமெலக்குன்னு வைக்கலாம். அப்படி அடுத்ததாக அந்த பெண்ணுக்கு பேர் என்ன, நஹோமி. நஹோமி ரொம்ப நிறைய சில பேர் வைப்பாங்க நஹோமின்னு. நஹோமினா என்ன, மிகவும் இன்பமானவள், மிகவும் இனிமையானவள், ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ப்ளசன்ட், ரொம்ப அருமையான பேர். அது கூட நல்ல பேர் தான். இந்த மனுஷன் என்ன செய்கிறாரு, அவர் குடும்பத்தோடு இங்கேருந்து பஞ்சத்தில் சாக போகிறோன்னு சொல்லி குடும்பத்தோடு சஞ்சரிக்கிறதுக்கு, பர்மனெண்ட்டாக போகணும்னு போல, இந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் போகலாம் அப்படின்னு இந்த ஊரை விட்டுட்டு மோவாபு ஊருக்கு போகிறார். அது இன்னொரு ட்ராஜடி. ஏன், சொந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் பஞ்சம் வந்திருக்குது. பஞ்சம் விட்டுட்டு இந்த தேசத்தில் இல்லாமல் போயும் போயும் மோவாபூருக்கு போகிறார். எவ்வளோ பெரிய ட்ராஜடி. மோவாப் தானே அவனுக்கு கிடச்சிச்சின்னு கேட்குற மாதிரி. மோசமான மக்கள், மோசமான ஊர், சேரவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அவங்க ஊரில் உங்களை சேர்த்துக்க அந்த ஊரை தேடி போகிறார். இன்னொரு ட்ராஜடி. அது பத்தாதுன்னு அந்த ஊருக்கு போய் பொழைக்கலான்னு போன மனுஷன் அங்கே போய் மண்டையை போட்டார். போனவுடனே எலிமெலக் டெட். எவ்வளோ சேட், எவ்வளோ சேட் பாருங்களேன். ட்ராஜடி மேலே ட்ராஜடி. ஒரு அந்நிய தேசத்தில் செத்துட்டார். செத்துட்டு அப்பா செத்த பிறகு என்னாச்சு, பிள்ளைங்களுக்கெல்லாம் கொம்பு முளைச்சிட்டு என்ன பண்ணுதுங்க, இது ரெண்டுங்களும் போய் கல்யாணம் பண்ணி, யார் தெரிந்து கல்யாணம் பண்ணுது, மோவாப் பெண்களை, மோவாப் பெண்களை கல்யாணம் பண்ணுது. அதுவும் இன்னும் பெரிய ட்ராஜடியே. அது எல்லாத்த விட பெரிய ட்ராஜடி. அது பாவம். ஆக்சுவலாக அந்த வேர்டு தி ட்ரான்ஸ்கிரஸ் த டிகிரி ஆஃப் த லா, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறி பாவம் செய்தார்கள், பெண்ணை திருமணம் செய்தார்கள். பண்ணக்கூடாது இல்லைங்களா. அந்நிய தேசத்தில் பெண்ணை கொல்லக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அது உடன்படிக்கைக்கு வெளியே. அந்த பெண் ஆர்ஃபா அண்ட் ரூத், அவங்க சரி நடந்ததுலாம் நடந்துச்சு, புருஷனும் போயிட்டான், பிள்ளைங்களாவது இன்னுமே நம்ம காலம் முடிஞ்சு போச்சு, பிள்ளைங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும், அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கு. 10 வருஷம் ஓடிச்சு, ரெண்டு பொண்ணுங்களுக்கும் வயிற்றில் புழுவும் வரல, பூச்சம் வரல, பிள்ளையும் பிறக்கல. பிள்ளையும் பிறக்காமல் என்னாச்சு, ரெண்டு பையன்களும் மண்டையை போட்டாங்க. என்னால் யோசிக்க முடியுமா, ரெண்டு பையன்களும் செத்து போயிட்டாங்க. எவ்வளோ சேட். ரியல் ட்ராஜடினா இதாங்க. புக்கை திறந்த உடனே நமக்கு ஒரு விதவை தெரியுது. திஸ் இஸ் அ விடோ. ரொம்ப சோகம். பஞ்சோன்னு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போய், மோவாபுக்கு போய் புருஷன் செத்து போயிட்டான். புருஷன் செத்து போயிட்டாத பிள்ளைங்க வந்து அந்நிய பெண்களை திருமணம் செய்து, சரி புருஷன் செத்து போயிட்டானே, பிள்ளைங்களாவது நமக்கு ஆறுதலாக இருந்து பார்த்துக்கங்க, பிள்ளைங்க என்ன கவனிக்கும்னு பார்த்தா அதுங்க மோவா பிள்ளைங்களை சேர்த்து 10 வருஷம் எந்த பிள்ளையும் பெற்றுக்காம ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. நம்ம கதவை திறந்து ரோத் புக்கை திறந்த உடனே மூணு விதவைங்க நிற்கிறாங்க ஒரு அந்நிய தேசத்தில். எவ்வளோ சேட் ட்ராஜடி இல்லைங்களா. ரொம்ப அடி சோதனையின்மே சோதனை. இப்படியா வரணும், யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ சேட். ஒரு எதிர்கால நம்பிக்கையில், உதவியற்ற விலையில், யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை, ஒரு ஃபாரின் கண்ட்ரியில். அப்போல்லாம் விதவைகள்னால் நம்ம நினச்சிக்கணும், ரொம்ப சேட் விதவைகளுடைய சுச்சுவேஷன். அவங்களுக்கு எந்த சமுதாய ஸ்டேட்டஸும் கிடையாது, யாருமே எந்த சொத்தும் அவங்க உரிமையாக வாங்கவே முடியாது. புருஷன் போயிட்டு எல்லாம் போயிடுச்சு, சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடையாது, பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ், உதவியற்ற பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை. என்னன்னா அவங்கள பண்ணிக்கலாம் யாருன்னா. அதுவும் இஸ்ரவேலில் இருந்திருந்தா, இஸ்ரவேலில் ஆண்டவர் கொஞ்சம் ரூல் கொடுத்துருந்தாரு அவங்களுடைய பராமரிப்புக்கு, பாதுகாப்புக்கு. ஒரு முக்கியமான ரூல் இதை புரிஞ்சுக்கணும், ஏன்னா ஃபியூச்சர் இப்போ வரப்போகுது. அறுப்பு காலத்தில் அறுப்பு செய்யும் போது இந்த அறுப்பை வந்து அவங்க ஃபுல்லாக அறுத்து எடுத்துடக்கூடாது. அந்த முனையில் எட்ஜஸ்ல இருக்கிறது அப்படியே விட்டுறணும். ஃபுல்லாக நடுவுலலாம் எடுத்துக்க எட்ஜஸ்ல இரு விட்டுரு. ஏன்னா விதவைகளும் ஏழைகளும் வந்து அதை அறுப்பு செஞ்சுக்கிறதுக்குன்னு இஸ்ரவேலில் ஒரு ரூல் இருந்துச்சு, அவங்கள பராமரிக்கிறதுக்கு, ஏழைகளை உதவியற்ற பராமரிப்பு. ஆனால் இந்த மோவாபில் என்ன ரூல் இருந்திருக்கும், உதவியற்ற மூணு பெண்ணுங்க நிற்கிறாங்க. ஒன்று சார், ஃபாரின் நேஷனில், ஃபாரின் கண்ட்ரியில் உறவினர்கள் இல்லை. யார் உறவினர் எல்லாம் ஒரு அங்கே விட்டு இருந்தாச்சே, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நண்பர்கள் இல்லை, யாருமே இல்லாத ஃபாரின் கண்ட்ரியில் த்ரீ விடோஸ் தேர் ஸ்டாண்டிங். என்ன சேட், எவ்வளோ கஷ்டமான பராமரிப்பு, எவ்வளோ சேட். யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி மேலே சோதனையின் மேலே சோதனை வந்திருக்கும் போது ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு. நமக்கு அந்த வசனத்தில் ஏன் இப்படி ஆச்சுன்னு இல்லை, நம்ம இம்ப்ளாய்டாக அங்கே போட்டிருக்கு, இம்ப்ளாய்டாக போட்டிருக்கு. ஏன், முதலாவது காரணம், ஒரு மனுஷன் தன்னுடைய பார்வையில் சரியென்று தோணிது செய்ததுனால் வந்த விளைவு இது. பாருங்களா, தன்னுடைய பார்வையில் சரியென்று நினச்சதை அவன் செஞ்சதுனால் அவன் குடும்பத்தின் மேல் கொண்டு வந்த விளைவு இது. எவ்வளோ சேட். அந்த ட்ராஜடியில் தான் அந்த ஆத்தர் ஃபோக்கஸ் பண்ணுறார். நீங்கள் கவனித்து பார்க்கலாம், எங்கே இப்படி இருக்கும்போது, இப்படி சோதனை வரும்போது என்னங்க கேள்வி வரும். லேடிஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், புருஷன் போயிடுறாரு, பிள்ளைங்க போயிடுச்சு, ரெண்டு பிள்ளைங்க போயிடுச்சு, என்னன்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு, எப்படி ஃபீல் ஆவீங்க. ஆண்டவரே நீ இருக்கிறீரா, எங்கே இருக்கிறீர், என்ன என்ன பண்ணுறீர், உங்களுக்கு கண் இருக்குதா சாமியே, எனக்கு என்ன, ஏன் என்ன இப்படி தண்டிக்கிறீங்க, என்ன பாவத்தை நான் பண்ணேன், எப்படியெல்லாம் கேட்டிருக்காது. நம்ம ஆயிரம் கேள்வி இருந்திருக்குமே மனசில், ஏன் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், என்னத்தை தான் நாங்கள் செஞ்சிட்டோம், கொடுமையின் மேலே கொடுமை எங்களுக்கு வருது, எவ்வளோ வேதனை எங்களுக்கு வருது அப்படின்னு கதறி கூக்குரலிட்டு, ஏன் ஆண்டவரே இவ்வளோ கொடுமையாக எங்களை தண்டிக்கிறீரு, கொஞ்சம் நஞ்சம் இல்லையே கஷ்டம், இப்படி வயிற்று எங்களுக்கு, எங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே, எலியே எலியா இல்லாமல் சபக்தி இந்த மாதிரி என்னை ஏன் கைவிட்டீங்கன்ற மாதிரி தான் நொஹோமி அம்மாவுக்கு இருந்திருக்கோம். யோசிச்சு பாருங்கள், இதான் சீன், இதான் ஃபஸ்ட்டு சீன். இதில் மனசில் நமக்கு வரும்போது சேட்னஸில் ஓப்பன் ஆகுது இந்த புக். இந்த ரெண்டு பாடத்தை நம்ம படிச்சுக்க பார்ப்போம். முதலாவது, ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையில் சரி என்று தோணுதலை செய்யும்போது வரக்கூடிய விளைவு, அதை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவதாக, அப்படி அவன் செய்திருந்தாலும் தேவனுடைய அதிசயமான பராமரிப்பை நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. தட் இஸ் த மனுஷன் சைடில் அது சேட், ஆனால் தேவனுடைய சைடில் அது எவ்வளோ அதிசயமான பராமரிப்பு, அதை நம்ம பார்ப்போம். ரெண்டோ பார்ப்போம். முதலாவது, ஒரு மனுஷன் தன்னுடைய பார்வையில் சரி என்று அவிவிசுவாசத்தில் கீழ்ப்படியாமையில் செஞ்சதை நம்ம பார்ப்போம். இதை படிக்கும்போது எலிமெலக் எடுத்தோன்னா, அவரை சிந்திக்கும் போது அவருக்கும் லோத்துக்கும் ரொம்ப ஒத்து போகிற ஒத்துமையை நம்ம பார்க்கலாம். லோத்து கூட என்ன பண்ணார், தன் பார்வையில் சரி என்று தோணினதை, ஆபிரகாம் எங்கே போகிறப்பா அப்படின்னா, அவர் பார்வைக்கு சோதோம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு, நல்லா தெரிஞ்சிச்சு, இங்கெல்லாம் எல்லாம் வனாந்தரமாக இருக்குது, சோதோம் நல்லா தெரிஞ்சிச்சின்னு போய் தன் குடும்பத்தையே ஒழிச்சுக்கிட்ட ஒரு மனுஷன் லோத்தை பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த எலிமெலக்கும், தன் பார்வைக்கு சரி என்று தோணிதலை செஞ்சு தன் குடும்பத்தையே ஒழிச்சு கட்டின மனுஷன், அதான் பார்க்குறோம். ரொம்ப காஸ்ட்லி மூன் வாங்க. வாழ்க்கையில் சில முடிவுகள் நம்ம எடுக்கிறது வந்து, ஒரு சில முடிவுகள் தவறாக எடுத்துட்டோன்னா அது வாழ்க்கையெல்லாம் அதுக்கு விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லைங்களா. ரொம்ப சீரியஸ் மூவ், அந்த மாதிரி ஒரு மூவை இவர் எடுத்துட்டார். பாருங்களேன், எலிமெலக் லோத்து சோதோம் போய் அழிஞ்சார், எலிமெலக் மோவாபுக்கு போய் அழிஞ்சார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன், நீதிமொழிகளில் ஒரு கஷ்டம்தான், பஞ்சம்தான், சொந்த தேசத்தில் பஞ்சம்தான் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது, நீதிமொழிகள் 3:5 என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா, 3:5,
உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்.
உன் சுய புத்தி மேல் சாயாமல், எனக்கு தெரியும் நான் மேனேஜ் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அப்புறம்
அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அடுத்தது,
நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு,
நீ உன் பார்வைக்கு ஞானி என்று, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே எண்ணாதே. இந்த மாதிரி சோகமான நிலைமை அந்த குடும்பமே வந்ததுக்கு காரணம் எலிமெலக் தன்னை ஞானி என்று எண்ணிதின்றார். தன்னை ஞானி, தன் பார்வையில் தனக்கு ஞானி, நான் பெரிய ஞானின்னு அவர் நினச்சதுனால பாருங்களேன். ஆண்டவரை பஞ்ச காலத்தில் நம்பாமல், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இராமல், தன்னுடைய சொந்த பார்வையில் சரி என்று தோணினதை செய்து மோவாபுக்கு போய் ஒரு காஸ்ட்லி மூவ், காஸ்ட்லி மூவ், ஒரு பெரிய எச்சரிக்கை. எலிமெலக்கை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி கஷ்டம் வரும்போது அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலான்னு பண்ணாமல் எலிமெலக்கை நினைத்து கொள்ளுங்கள், ஒரு பெரிய எச்சரிக்கை. தன் பார்வைக்கு சரி என்று தோணிதனது. இந்த பாலம் தேனம் ஓடுற தேசம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அவங்க ஸ்பைஸ் வரும்போது அந்த தேசத்தில் திராட்சை பழம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு பெரிய போலில் வச்சு ரெண்டு மனுஷங்க தூக்கிட்டு போ, அவ்வளோ பெரிய கொலையாக இருந்துச்சு. அந்த தேசத்தில் சாப்பாட்டு கூட வழி இல்லாது போகிற ஒரு காலம், அதுவும் எந்த இடத்துல, பெத்லஹேமில் அவங்க இருந்தாங்க. பெத்லஹேமுக்கு அர்த்தம் என்ன? த ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். அங்கேயே பஞ்சம் வந்திருக்குன்னா ஏன் பஞ்சம் வந்திருக்கு? எலிமெலக்கு காண்டி வேதத்தை அறிஞ்சவனாக இருந்தா நல்லா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் பஞ்சம் வந்துச்சுன்னு. ஏன் ஆண்டவர் பல தடவை சொல்லியிருக்கிறாரு ஏன் பஞ்சம் வரும் அப்படின்னா, ஆண்டவர் கிளியராக சொல்லியிருக்கிறாரு. நியாயாதிபதிகள் லேவியர் ஆகமத்தில் அவர்கள் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை கேட்கலன்னா மலையை அனுப்ப மாட்டார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதான் பார்க்குறோம், ரொம்ப சோகமாக ஆண்டவர் அந்த ஊரில் பஞ்சம் அனுப்புறத பார்க்குறோம். இந்த மனுஷன் வந்து இந்த மாதிரி இந்த மனுஷனுடைய குடும்பத்தை ஃபோக்கஸ் பண்ணுது. பஞ்சம் வந்திருக்கு, பராமரிப்பில் அங்கே பஞ்சம் வந்திருக்கு. ஏன்னா இந்த ஜனங்கள் ஆண்டவர் கீழ்ப்படியலை. ஆவியானவர் எத்தனையோ குடும்பங்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ குடும்பங்கள் பல கஷ்டங்கள் பட்டிருக்கலாம். இந்த குடும்பத்தின் மேலே கவனத்தை கொண்டு வரார். கவனத்தை கொண்டு வரும்போது அவங்க இந்த குடும்பத்தில் எப்படி ஆண்டவர் வேலை செய்கிறாரு, வேதத்தை அறிஞ்சிருந்தால் எலிமெலக்கு தெரிஞ்சிருக்கும். லேவிய ராமம் 26:3 போட்டிருக்கு, படிங்களா.
நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும்.
இன்னும் சில வசனங்கள் இருக்கு, உபாகமத்தில் இருக்கு, நான் உங்களுக்கு பஞ்சம் அனுப்புவேன் அப்படின்னு. ஏன் இவர்கள் ஆண்டவருடைய கட்டளையை கீழ்ப்படியாமல் போனதுனால் ஆண்டவர் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் அமைச்சிருக்கிறாரு, பஞ்சத்தை அனுப்பிச்சிருக்காரு. ஏன் இப்படி பஞ்சம் வந்துச்சு? அவர் பேரே அவருக்கு அறிவை கொடுத்துருக்கணும். அவர் வந்து கர்த்தர், ஆண்டவர் என் ராஜா, ஆண்டவர் தான் எல்லாத்தையும் ஆளுகிறவர் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு வரோம், பேரை வச்சுக்கிறது. ஆனால் அந்த பேருக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத மாதிரி, ஆண்டவர் தான் என் ராஜா, ஆண்டவர் தான் இதெல்லாம் நடத்துகிறாருன்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவர் போனதை நம்ம பார்க்குறோம். ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைகளுக்கு பேரும் நான் சொல்ல மறந்துட்டேன். மேலான் அப்படின்னு ஒரு புள்ள, இன்னொன்று சிலியான். தமிழில் என்ன இருக்குன்னு தெரியல, என்ன போட்டிருக்கு தமிழில்? இந்த மேலான் அப்படின்றதுக்கு ரொம்ப பலவீனமான புள்ளன்னு அர்த்தம், சிலியான்ன்றதுக்கு ரொம்ப வியாதி பிடிச்ச புள்ளன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு யாருக்காவது பேர் வைப்போமா? அவர் அப்படி வச்சுருக்காரு. ஒருவேளை அந்த பிள்ளைங்க ரொம்ப வீக்காக பிறந்திருக்கலாம், வீக்காக பிறந்து வீக்கான நிலைமையில் இருக்கலாம். பாருங்களேன், அந்த மாதிரி பேரை வச்சுருக்கிறார் ரெண்டு பிள்ளைங்களுக்கும். ஆனால் அவர் பஞ்சம் பெத்லஹேமில் வந்துருச்சு, சாப்பாடு இல்லை அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அங்கேருந்து மோவாபில் நிறைய சாப்பாடு இருக்குது, ஆனால் அங்கே போவோம் அப்படின்னு அவர் முடிவெடுத்துருக்கிறார். ஆனால் மோவாபு ரொம்ப தவறான ஊர், போகக்கூடாத ஊர், விக்கிர ஆராதனை நிறைந்த ஊராச்சே. தேவனுக்கு அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு என்ன போட்டிருக்கு? அவர் அந்த இடத்தில் சஞ்சரிக்க போனார். 1வது வசனத்தில் வருதா?
சஞ்சரித்தான்.
அவர் என்ன நினச்சாரு? கொஞ்ச நாள் இருந்து போயிட்டு வந்துடுவோம், கொஞ்ச நாள் இருந்து போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அவர் நினச்சி போயிருக்கிறார். ஒரு விதத்தில் பார்த்தோன்னா அவருடைய அக்கறையை ரொம்ப பாராட்டணும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம பாருங்கள், ஹஸ்பண்டாக இருக்கிறவங்க வேதத்தில் என்ன சொல்லுது? ஹஸ்பண்ட் வந்து தன் குடும்பத்தை கவனிக்கணும், இல்லைங்களா? உழைச்சி நேரத்தை வீணாக்காம நம்ம நல்ல திறமைகளை வளர்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை நல்லா கவனிக்கிற பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. அது நம்ம ஊரில் அது பொறுப்பு, கிறிஸ்தவ பொறுப்பு. தன் வீட்டை ஒழுங்காக கவனிக்காதவன் சபையை எப்படி ஒழுங்காக கவனிப்பான்? தன் வீட்டுக்கு தேவையான சாப்பாடு அதை இதை சம்பாரித்து கொடுக்காதவன் அவன் வந்து ஒரு அவிவசுவாசியுடைய மோசம் அப்படின்னு வேதம் சொல்லுது, இல்லைங்களா? வேதம் சொல்லுது, அப்படிதான் வேதம் சொல்லுது. அவிவசுவாசியோட மோசம் அப்படின்னும் போது ஒரு நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற பொறுப்பு ஆண்களாக நம்ம குடும்பத்தை கவனிக்கணும், தேவையானதை கவனிக்கணும். சில பேர் பாஸ்டர்ஸையும் பார்க்குறேன் குடும்பத்தில், எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸு, அது மீட்டிங்ஸ்க்கு வர பாஸ்டர்ஸு குடும்பத்தை கவனிக்கிறதில்ல, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இருக்கிறதில்ல, ஆனால் ஊழியம் ஊழியம் ஊழியம். நான் இதை எடுத்து காமிச்சேன், இந்த வசனங்கள்லாம் எடுத்து சொல்கிறது சொன்னேன். வேறு யாரோ சொன்னாங்களாம், குடும்பத்தையெல்லாம் விட்டு வரலன்னா இயேசுக்கிட்ட வர முடியாது அப்படின்னு. குடும்பத்தெல்லாம் பஞ்சத்தில் விட்டுட்டு இவர் ஊழியத்துக்கு, இவர் போய் வீடு விட அங்கே நல்லா சாப்பிட்டுருவார், வீட்டில் சாப்பாடு இருக்காது. அது வெரி ராங். நம்ம முதல்ல ஒரு பாஸ்டராக இருந்தால் கூட, எனக்கு ஒருத்தர் முன்னாடி சொல்லியிருக்கிறார், முதல்ல குடும்பத்தை கவனி, அதுக்கப்புறம் தான் ஊழியம், அதுக்கப்புறம் தான் சபை, இல்லைங்களா? வெரி இம்பார்ட்டண்ட். அது குடும்பத்தை அதில் நம்ம பார்க்குறோம் அருமையாக. ஒரு குடும்பத்தை கவனிக்கணும் அப்படின்ற அக்கறை இருந்துச்சு. இன்னொன்று தவிர அவர் என்ன செய்யலை? சில பேர் வந்து நான் குடும்பத்தை கவனிக்கணும், பணத்தை கவனிக்கணும்னு திடீர்னு துபாய்க்கு போயிடுவாங்க, குடும்பத்தை எல்லாம் இங்கே விட்டுட்டு, இல்லைங்களா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இப்போ தான் சொல்ல முடியும். அது ரொம்ப தவறு, வெரி வெரி ராங். கணவன் மனைவி இணைக்கப்படுறது அவங்க ரெண்டு பேர் ஒன்றா வாழணும்னு. எப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு நான் துபாய்க்கு போய் 5 வருஷம் செஞ்சுட்டு வரேன், 3 வருஷம் நல்லா சம்பாரிச்சுட்டு வந்திருப்பாரு, குடும்பம் திக்காதசியில் இங்கே போயிருக்கும். அதெல்லாம் ரொம்ப ராங், இட்ஸ் ஆல் அன்பிப்ளிக்கல். அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, அந்த எண்ணங்களும் நமக்கு வரக்கூடாது. நீ துபாய்க்கு போகிறதா சந்தோஷமாக போ, உன் குடும்பத்தையும் கூப்பிட்டு போ, இங்கே விட்டு போவாத. வெரி ராங், அதை நம்ம யோசிச்சுக்கணும். அதெல்லாம் ராங். நம்ம அந்த எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் பிரின்சிபல்ஸ் நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்ம குடும்பத்தை கவனிக்கணும், குடும்பத்தை நம்ம அவங்க கூட இருந்து தான் கவனிக்கணும். ஒய்ஃபை விட்டுட்டு தானே போகிறதுன்னு சபையில் வரக்கூடாது. அதை முக்கியமாக பாருங்கள், இவர் அப்படி செய்யலை பாருங்களேன். இவரும் துபாய்க்குன்னு மோஹாப்புக்கு போகிறேன்னு போனார், ஆனால் ஒய்ஃபையோ கூப்பிட்டு போனார், பிள்ளைங்களையோ கூப்பிட்டு போனார். அதில் மெச்சத்துக்கலாம், ஆனால் அவர் அந்த ஊருக்கு போனது எந்த விதத்துலையும் நம்ம நியாயப்படுத்த முடியாது. ஏன் நியாயப்படுத்த முடியாது? உபத்திரம் கஷ்ட காலம் வரும்போது நீ என்ன செய்யணும்? ஒரு எக்லீசியாஸ்டல் பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்குது, 7:14. பிரசங்கி 7:14 படிங்களா?
வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடிக்காதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார்.
வாழ்வு காலம், கஷ்ட காலம், நல்ல காலம்னு ஆண்டவர் கொடுக்கிறார், இல்லைங்களா? சிந்தனை செய். அட்வர்சிட்டி வந்து கஷ்ட காலத்தில் ஆண்டவர் உண்மையான விசுவாசிகள் கஷ்ட காலம் ஆண்டவர்கிட்ட நெருங்கி கொண்டு போகும். காலில் கூட நம்ம பார்த்தோம், இல்லை நம்மளை பொய்யான விதத்தில் இருந்தோன்னா ஆண்டவர்கிட்ட நம்மளை தூரம் கொண்டு போயிடும். ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளை போய் மற்ற ஊருக்கு போய் என்னத்தை சாதிச்சிச்சு? ஹிஸ்ட்ரியில் பாருங்களேன், கடவுளுடைய பிள்ளை எகிப்துக்கு போய் சாதித்தது, லோத்து போய் சோதோமுக்கு போய் என்னத்தை சாதித்தார்? தாவீது ஒரு வாட்டி நான் காப்பாற்ற போய்க்கிறேன், என்னை காப்பாற்றிக்கிறேன்னு ஜிக்லாக்கு போனார், அதனால் பெரிய இழப்பத்தான் எழுந்தார். எலிமலைக்கு என்னத்தை சாதித்தார்? ஒன்றும் சாதிக்கலை. பாருங்களேன், அதை செஞ்சிடறோம் இதை செஞ்சிடறோம். சில பேர் அதான் அமெரிக்காவுக்கு போயிடுறோம், அங்கே போய் செட்டில் ஆயிடுறோம், அங்கே போய் செட்டில் ஆயிடுறோன்னு நம்ம யோசிக்கணும். நம்ம எப்படி என்ன செய்ய போகிறோன்னு. எலிமலைக்கு பெத்லேமை விட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கலை. ஏன் இருக்கலை? ஏன்னா அவர் அங்கேருந்து பஞ்சம் வந்து பெரிய சொத்தெல்லாம் போயிடுறதா நிலமை அவருக்கு வந்திருந்தாலும், அங்கே அந்த இஸ்ரவேல்லாம் அவர் காப்பாற்றும். ஏன்னா அவங்க ரிலேட்டிவு, அவங்க இவங்கெல்லாம் அதை உதவி செஞ்சு அதை காப்பாற்றுற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் அவருக்கு அந்த நிலமையே இருக்கலை, அந்த நிலமையே இருக்கலை. ஏன் அவர் போகும்போது ரொம்ப நல்ல வசதியோடு தான் போனார். ஏன் பாருங்களேன், நஹோமி சொல்லுது 21வது வசனத்தில், ஒன்றுமே இல்லாத பஞ்சம் வந்துட்டு சாப்பாடு கூட இல்லாமல் போல. அவங்க 21 என்ன சொல்லுது?
நான் நிறைவுள்ளவளாய் போனேன்.
நிறைவுள்ளவளாய் போனேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா தான் எல்லாம் வசதியோடு இருக்கும்போது எல்லாம் ஊர்லெலாம் பஞ்சம் வந்துருச்சு, நமக்கு இருக்கிற சொத்துக்கத்தெல்லாம் போயிடப்போகுது, நமக்கு இருக்கிற வசதியெல்லாம் போயிடப்போகுது அப்படின்னு அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாமே, இங்கெல்லாம் எல்லாம் போயிடப்போதேன்றதுக்காக பார்த்து அது போனது. இதில் பூமியில் பஞ்சம் அந்தளவுக்கு பஞ்சம் வந்துருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு வரல. ஏன்னா அவருக்கு இருந்தது பெரிய ஃபேமிலியாக வச்சுருந்தார் அவர். நாம் இருவர், நமக்கு இருவர்னு ரெண்டு பிள்ளைங்க தான், பெரிய ஃபேமிலி. இதை விட பெரிய ஃபேமிலிஸ் எத்தனையோ பேர் அந்த காலத்துலலாம் 10-12 பிள்ளைங்கன்னு வச்சுருந்துச்சு. அவங்கெல்லாம் அங்கேயே தானே இருந்தாங்க எத்தனையோ. அந்த மாதிரி எல்லாரும் போயிருந்தால் காணாம் வாக்குத்தத்து எல்லாமே போயிருக்குமே. இவருடைய தன் பார்வைக்கு சரி என்று தோணுன அவசர முடிவு. ஏன் இதெல்லாம் முடிவு எடுத்திருக்காரு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஏன் இப்படி அவசரமாக அவர் போகணும்? ஒரு ரெண்டு பிள்ளைங்களை ஒரு மனைவி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு நல்ல வசதி உள்ளவராக இருக்கும்போது நிறைவுள்ளவளாய் போனேன்னு ஏன் போகணும்? பாருங்களேன், ஒரு காரணம் அது ஆராய்ஞ்சவர் ஒருத்தர் சொல்கிறாரு. அவங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக வாழ்ந்த பழக்கம், ரொம்ப வசதியாக வாழ்ந்த பழக்கம். அந்த வசதி எங்கே எந்த விதத்துலையாவது குறைஞ்சி போகுது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு மோவாபுக்கு போய் அந்த வசதிகளை காமிச்சுக்கணும், லக்ஸரியாக காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் சொல்கிறார். அதனால தான் அவர் போயிருக்கணும். ஏன்னா அப்படி பஞ்சம் சாப்பாடு இல்லாமல் வந்துடல. அவங்களுடைய லக்ஸரியை, அவங்களுடைய வசதியான வாழ்க்கை முறையை விட முடியாதபடிக்கு அதை காப்பாற்றிக்கணும்னு போனதை நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், அவர் ரிச்சஸை இழந்துட போகிறோம். ஒருவேளை ரிச்சஸே இழந்து ஆண்டவர் மேலே சார்ந்து வாழ வேண்டிய ஒரு நிலை வந்தாலும் என்ன செய்யறது? அப்படி நிலைமை வந்துடக்கூடாது. அதனால நான் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போனாலும் பரவாயில்ல, அதனால தேவனுடைய ஜனங்களுக்கு தூரம் போனாலும் நான் பரவாயில்ல, தேவராஜ்யத்துக்கு திரும்பி போனாலும் பரவாயில்லன்னு அவர் போனதை பார்க்குறோம். பாருங்களேன், ஏன் அவர் நினச்சிருக்கலாம், ஏன் இந்த பஞ்சகாலம் வந்துச்சுன்னா நல்ல காலம் வரவே வராதா? பர்மனெண்ட்டாக பஞ்சகாலம் வரப்போகுது இல்லையே, திருப்பி நல்ல காலம் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு முன்மாதிரியாக இராமல் ஆண்டவரை அவமதிக்கிற மாதிரி அந்த தேசத்தை விட்டு போனார். எல்லாரும் அதே மாதிரி போயிருந்தால் காணாம் தேசத்தை யாருமே இல்லாமல் போயிருந்திருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, ஒரு அதிருப்தியான பராமரிப்பில் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆவியை கொண்ட ஒரு மனிதன் எலிமெலக். அதிருப்தி, பராமரிப்பில் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன் அதிருப்தியாக இருந்ததுனால் அவன் ஆண்டவர் அனுப்பின அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கணும், தப்பிச்சுக்கணுன்றதுக்காக அவன் போனதாக நம்ம பார்க்குறோம். ஏன் சரி போனாலும் போனார், நான் சொன்ன மாதிரி ஏன் மோவாப் தான் கிடச்சிச்சா, வேறு ஊர் கிடைக்கலையா? ஏன் அவங்க ஜோர்டனுடைய ஈஸ்ட் பக்கம் போனார்னா அவங்களுடைய அந்த கேடு அந்த ரூபனைட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க இல்லைங்களா? யோதானுக்கு அந்த பக்கம் மற்ற கோத்திரத்துக்கு போலியா? ஏன் அங்கே தான் பெத்லஹேமில் தான் வந்திருக்கே, ஏன் அங்கே போகணும் இல்லைங்களா? அதான் பார்க்குறோம். அதான் பெரிய சந்தேகம், பெரிய இந்த மனுஷன் தன்னுடைய பார்வையில் சரி என்று தோணுது செய்கிற ஒரு மனுஷன், அந்த தவறு தான் பார்க்குறோம். அந்த மனுஷனுடைய பார்வையில் சரி என்று தோணுதுன்னு ஆண்டவருடைய வசனத்தை நம்பாமல் தன் குடும்பத்தின் ஆத்மாவை பற்றி கவலைப்படாமல் தன் ஆத்மாவை பற்றி கவலைப்படாமல் ஒரு காஸ்ட்லி மூவை எடுத்ததாக நம்ம பார்க்குறோம். சரி, இந்த மனுஷன் இது ஒரு தவறு நடந்து போச்சு, போயிட்டார். ஆனால் அந்த தவறினுடைய விளைவுகள் பாருங்களேன், இது பெரிய காஸ்ட்லி தவறு எடுத்ததுனால என்ன ஆச்சு? 4வது வசனத்தில்
இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள், அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பா, மற்றவர் பேர் ரூத்.
பல விதத்தில் இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லலாம். இப்படி மோவாப் பெண்கள் மேல மயங்கி இப்படி பெண் கொள்கிற அளவுக்கு செய்ய வச்சதுக்கு காரணம் எலிமெலக்கு தானே? யோசிச்சு பாருங்களேன், நம்மளும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம உலக மடியில் உலக பிரகாரமாக எங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி சபைக்கு வருது, ஆனால் வீட்டில் ஒழுங்காக குடும்ப ஆராதனை இருக்கிறதுல ஆண்டவருக்கு வழி இல்லை, பிள்ளைகளை சொல்கிறதில்ல, எல்லா உலக வழியிலே விட்டுக்கிட்டு இருந்தா சீக்கிரம் உலகத்தை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அவங்க. சீக்கிரம் உலக மதத்தில் தான் அவங்க பெண் கொள்றதும் ஆண் கொள்றதும் அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. அதை கொடுத்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைங்களா? எலிமெலக்கு தான் காரணம், அந்த அப்பா தான் காரணம். கர்த்தருடைய பேச்சை மீறி, அவருடைய டிகிரியை மீறி அந்நிய பெண்களை பெண் கொண்டார்கள் பார்க்குறோம். தேவனுடைய வசனத்தை மீறி பெண் கொண்டார்கள். அதனால் என்ன ஆச்சு? 8 வருஷத்தில் 10 வருஷத்தில் பிள்ளைங்களும் செத்து அந்த பெண் அனாதியாக நிற்குது, பரிதாகமாக நிற்குது, தனியாக உதவியற்ற நிலையில் அது நிற்கிறத பார்க்குறோம். சரி, இதான் இது 1வது என்ன பார்க்குறோம், ஒரு மனுஷனுடைய தன் பார்வையில் சரி என்று தோணுதை செய்கிறதுனால வந்த விளைவுகளை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கணும் தேவனுடைய அதிசயமான ஓவர் ரூலிங் ப்ராவிடன்ஸ்னுவாங்க தமிழில் எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் ஆளக்கூடிய பராமரிப்பு இல்லைங்களா? எல்லாத்தையும் ஆளக்கூடிய பராமரிப்பு. எலிமெலக்கு தவறு செய்திருந்தாலும் அதனால் அவர் குடும்பம் அதனோட விளைவுகளை சந்திச்சிருந்தாலும் அற்புதமான தேவனுடைய பராமரிப்பை பார்க்குறோம். அந்த அம்மா நினச்சிருக்கலாம், ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்ன செய்கிறார், எங்களை தண்டிச்சிருக்காரு, இவ்வளோ கொடுமையாக எங்களுக்கு செய்கிறாரே அப்படின்னு பல கேள்விகள் மனசில் எழுந்திரிச்சிருந்தாலும் ஒருவேளை ஆண்டவர் பிரீஃபாக அந்த அம்மாவுக்கு தெரியாது இல்லைங்களா. அது பேரையே மாற்றி சொல்ல சொல்லுது, எனக்கு என்ன இனிமேல் நஹோமின்னு கூப்பிடாதீங்க இல்லைங்களா, ஸ்வீட்டுன்னு கூப்பிடாதீங்க, என்ன பிட்டர்னு கூப்பிடுங்க, வாழ்க்கையே கசந்து போச்சு எனக்குன்ற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் நம்ம அது பார்க்கும்போது அழகாக அதனோட படம் நம்மளால் பார்க்க முடியும். ஏன் இப்படி நடந்துச்சு நமக்கு தெரியும். ஏன் ஆண்டவர் காலமாக இருந்த விசுவாசிகளுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தாருன்னு சொல்லலாம். எப்படிங்க பதில் கொடுத்தார்? இந்த புக்கை நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்குறோம், தேவனுடைய பராமரிப்பு. சுருக்கமாக ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தார், அவருடைய ப்ராமிஸ், வீழ்ச்சியடைந்த மனித குலத்துக்கு ஒரு ராஜா வருவார், ஒரு மீட்பர் வருவார், ஒரு வித்து வரும். அந்த வித்து ஆபிராமின் சந்ததியின் மூலமாக வரும், ஆபிராமின் மூலமாக ஒரு தேசம் வரும், அந்த தேசத்தின் மூலமாக ஒரு வித்து வரும். அதுதான் அந்த ஓவர் ஆர்ச்சிங் ப்ராமிஸ் ஆஃப் காட் இல்லைங்களா. ஆபிராம் மூலமாக அந்த தேசத்தின் மூலமாக அந்த தேசம் போய் முழு கானானியரும் ஆட்கொண்டு அவங்க அடக்கி அதை ஆளுவாங்க. அதனுடைய அந்த பிளானுடைய ஒரு பார்ட், முழு தேசத்தையும் ஆண்டு அவர்கள் மூலமாக வந்து ஒரு ராஜா வருவார் அப்படின்ற ஆண்டவருடைய ப்ராமிஸ் இருந்துச்சு. என்ன நடக்குது இங்க, அந்த தேசத்தின் மூலமாக ஆபிரகாம் மூலமாக பூமியில் இருக்கிற சகல குடும்பங்களும், இந்த குடும்பம் இவ்வளோ கஷ்டப்பட்டதை நம்ம பார்க்குறோம், ஆனால் இந்த ஜாதியின் மூலமாக முழு குடும்பங்களே ஆசீர்வதிக்கப்போடு, உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்போது, அதன் மூலமாக தான் மேசியா வரப்போகிறாருன்னும் போது என்ன நடக்குது, மேசியா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனம், எகிப்து அடிமைத்தனத்துலேருந்து ஆண்டவர் கூட்டு வந்தார், கூட்டு வந்து அவங்க இந்த தேசத்தை ஆட்கொள்ளணும். ஏன் மோசே அடிமை இதில் கூட்டு வந்தார், அதுலேருந்து யோசுவா அவங்கள கானான் ஊர் கூட்டு வந்தார், கூட்டு வந்து எரிகோ உழுவுது அது நடக்குதுன்னு எவ்வளோ இடத்த அவங்க பிடிச்சாங்க. ஆனால் என்ன பார்க்குறோம், சோககரமாக அநேக இடத்த அவங்க பிடிக்காம விட்டாங்க. அதனால நடுநடுவில் கானானியர் இருக்கிறத ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நியாயாதிபதி புத்தகத்தில் பயங்கர கஷ்டப்பட்டாங்கன்னு பார்க்குறோம், இடம் நிறைய இடத்துல பிடிக்கல. ஆண்டவரே வாக்குத்தத்தம் என்ன ஆச்சு, இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறோமே, நியாயாதிபதிகள் எவ்வளோ 400 வருஷத்துக்கிட்ட கஷ்டப்பட்டாங்க, ஆண்டவரே என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு, இன்னும் எப்போ தான் இந்த தேசத்தெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக பிடிக்க போகிறோம் அப்படின்ற பதில் எல்லா விசுவாசிகளுக்கு இருந்த காலம். யோசுவா செத்து போயிட்டாரு, யோசுவா செத்து போயிட்டு எப்போ இந்த தேசம்லாம் முடியும், இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, எங்கே ஆண்டவரே உன் ப்ராமிஸ், எங்கே எப்படி ஆண்டவரே உன் ப்ராமிஸ் அப்படின்னா, ஆண்டவருடைய பதில் வந்து ஒரு ராஜாவின் மூலமாக வரப்போகுது, ஒரு ராஜாவின் மூலமாக, அந்த ராஜாவின் மூலமாகத்தான் மேசியா வரப்போகிறார். அதை நடக்கணும்னா அந்த தேசத்தை முழுவதுமாக அவங்க ஆட்கொள்ளணும். அந்த தேசத்தை முழுமையாக யார் தான் ஆட்கொள்ள போகிறாங்க, ஒரு ராஜா தான் ஆட்கொள்ள போகிறது. இதுவரைக்கும் அவங்க வம்சத்திலேயே பிறக்காத ஒரு ராஜா வந்து முழு இஸ்ரேலையே இதுவரைக்கும் எனிமிகளை அட்டாக் பண்ண மாதிரி, ஒடுக்கிற மாதிரி, அவர் மாதிரி யாரும் ஒடுக்க போகிறதில்ல, எல்லோரையும் ஒடுக்கி இஸ்ரேலுக்கு பெரிய செழிப்பும் பெரிய இதுவும் கொண்டு கீர்த்தியும் கொண்டு வர போகிறது அந்த ராஜா. அந்த ராஜாவை தான் கொண்டு வந்து அந்த ராஜாவின் மூலமாக தான் மேசியா வரப்போகிறார். அந்த ராஜா வரணும்னா, அந்த ராஜா தான் பிலிஸ்தீர் அடக்க போகிறார், மோவாபியர் அடக்க போகிறார், இஸ்ரேலுக்கு எல்லா பக்கமும் சமாதானம் கொண்டு வரப்போகிறார். அந்த ராஜா தான் வரப்போகிற நித்திய ராஜாவுக்கு ஒரு நிழலாக வரப்போகிறார். யார் அந்த ராஜா? தாவீது. அந்த ராஜா எப்படிங்க பிறப்பார், எப்படி பிறப்பார், இந்த எலிமலைக்கு முட்டாள்தனமாக முடிவெடுத்து மோவாபுக்கு போனால் தான், அங்கே போய் அவங்களுடைய மகனுங்க அங்கே போய் அவர் செத்துட்டு அவங்களுடைய மகனுங்க ரெண்டு மோவாப் பெண்களை திருமணம் செய்து அந்த பிள்ளைங்களும் செத்து போனால் தான், அந்த மோவாப் பெண்கள் ரெண்டு பெண்ணுகளில் ஒரு பெண்ணு நஹோமியோட கூட வந்து இங்கே போவாஸை திருமணம் செய்து அவர் மூலமாக மட்டும்தான் அந்த ராஜா வர முடியும். பாருங்களேன், தட் இஸ் த வில் ஆஃப் காட் அண்ட் அவ் அவருடைய பராமரிப்பு நம்முடைய முட்டாள்தனம் நம்முடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக கூட நடக்கிறத நம்ம பார்க்குறோம். தட் இஸ் த அடோரபிள் ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். நமக்கு அதனால தான் ரூத் கதை ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்படி தான் தாவீது பிறக்க முடியும். எலிமெலக் அங்கே போய் அந்த மாதிரி முட்டாள்தனமாக போயிருந்தாலும், தன் மகனுங்க தப்பு செஞ்சிருந்தாலும், மகனுங்க மூலமாக அந்த தப்பையும் ஆண்டவர் பயன்படுத்தி தன்னுடைய இறையாண்மை நோக்கத்தை அவர் மர்மமாக நிறைவேற்றுறார். பாருங்களேன், அந்த ரூத் அங்கேருந்து இங்கே வந்து போவாஸ் திருமணம் செஞ்சதுனால தானே ஜெஸ்ஸி பிறந்தார், அந்த ஜெஸ்ஸி மூலமாக தானே தாவீது வந்தார் இல்லைங்களா? ஆண்டவர் அந்த மாதிரி பராமரிப்பில் அதிசயமாக செய்கிறத பார்க்குறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு சோதனைகள் வந்து வந்து தாக்கும்போது எல்லா நம்பிக்கையும் இழந்த மாதிரி, ஆண்டவரே கைவிட்டுட்டாருன்னு அவர் சபிக்கிற மாதிரி, கஷ்டப்படுற மாதிரி, தேவனுடைய பராமரிப்பை திட்டுற மாதிரி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய பேர் ஆண்ட ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அது பராமரிப்புன்னு பேர் கொடுப்பாங்க சில பேர், ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா துரதிருஷ்டையா, இப்படி ஒரு துரதிருஷ்டம் நடந்துருச்சு, இப்படி ஒரு கெட்டது நடந்து இல்லை. கெட்டது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் அதுக்கு எல்லாமே பேர் என்ன தெரியுமா? த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பராமரிப்பு. ஏன் நல்லதையும் கெட்டதையும் அவர் தான் செய்கிறாரு, அவருடைய நோக்கங்களுக்காக செய்கிறாரு. நமக்கு புரியல, கஷ்டம்தான். அதுக்கு பியூரிட்டன்ஸ் சொல்லுவாங்க, த ஃப்ரௌனிங் ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். ஃப்ரௌனிங்னா என்ன சொல்கிறது தமிழில்? மூஞ்சி சுளிக்கிற பராமரிப்புன்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஆண்டவர் நம்மளை பார்த்து மூஞ்சி சுளிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த சுளிக்கிறது மூஞ்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய புன்னகை, சிரிப்பு, அன்பு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இந்த ஃப்ரௌனிங் ப்ரா கஷ்டம்தான் நமக்கு, அது புரிஞ்சுக்கிறது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும்னு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அந்த பராமரிப்பு ஏன் நம்முடைய கீழ்ப்படியாமையும் ஓவர் ரூல் பண்ணி, நம்முடைய பாவத்தையும் ஓவர் ரூல் பண்ணி அவருடைய பர்பஸை அவர் நிறைவேற்றுறார் பாருங்களேன். அதுதான் நம்ம இந்த அதிசயமாக பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவருடைய பராமரிப்பு வேர்ஸ்டாக இருந்தாலும், இப்போ இதில் எப்படி யோசித்து பார்த்தோன்னா, இந்த உலகத்திலேயே மிக பயங்கரமான கொடுமை, வேர்ஸ்ட்டு பராமரிப்புக்கு ஒரு மனுஷனுக்கு நடந்ததுனால தான் முழு உலகத்துக்கே ரட்சிப்பு வந்துச்சு இல்லையா இல்லைங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நடந்தால் முழு உலகத்துக்கே ரட்சிப்பு வந்துச்சு. பராமரிப்பு எப்பவும் நமக்கு சந்தோஷம் கொடுக்காது, பராமரிப்பு எப்பவும் இன்பமாக இருக்காது, நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்காது, சில நேரங்களில் ரொம்ப ட்ராஜிக்காக கூட இருக்கும். ஆனால் அது நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஆனால் அது நல்லதுக்கு நடக்குது. அதுதான் நம்ம புக் ஆஃப் ரூத்து அந்த 5 வசனங்களை தான் படிக்கிறோம். பராமரிப்பை பார்த்து சின்னதுலேருந்து பெரிய காரியத்தை வரைக்கும் ஆண்டவர் ஆளுகிறார். அங்கே பஞ்சம் வந்ததை ஆளுகிறார், அவருடைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாரு. எலிமலைக்குடைய முட்டாள்தனமான முடிவையும் சரி, அவருடைய மகன்களுடைய முட்டாள்தனமான முடிவுகளும் சரி, ரூத்துடைய திருமணம் சரி, அவருடைய அழகான ப்ராவிடன்ஸில் எப்படி ஃபிட் ஆகுது பாருங்களேன். தேவனுடைய நித்திய குமாரன் இந்த உலகத்தில் பிறக்கணும்னா ரூத்துன்ற ஒரு மோவாப் பெண்ணு தேவை. இப்போ பெண்ணு தேவை, ரூத்துன்ற மோவாப் பெண்ணுக்கும் ராஹாபுன்ற ஒரு வேசிக்கும் அந்த குடும்ப வம்சத்தில் பிறந்த மகன் தான், அவங்களுடைய மகன் தான் இயேசு கிறிஸ்து தான். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இட் கேம் டு பாஸ் அப்படின்னு வருது. அந்த புக் ஆரம்பிக்கிறது இட் கேம் டு பாஸ் அப்படின்னு இங்கிலீஷில் வரும், அதாவது முன் தீர்மானித்ததின்படி நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இட் கேம் டு பாஸ். அதான் நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய அதிசயமான பராமரிப்பு. ஆண்டவர் பராமரிப்பு அமைச்சதுக்கு அந்த 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 பஞ்ச அமைச்சதுக்கு ரூத்தை தேர்ந்தெடுத்திருக்கார். அவர் ரூத்தை தேர்ந்தெடுத்திருக்கார். எலிமெலக்கு வந்து அந்த தீமையான செயலை செய்து தன் மக்களை விட்டு போகிறதுக்கு அவர் அனுமதித்ததுக்கு காரணம், அதுக்கு பொறுப்பு அவர் தான், எலிமெலக்கு தான், அது தப்பு தான். ஆனால் அதை அலோ பண்ணதுக்கு அதனோட விளைவுகளும் அவர் சந்தித்தார், அவர் குடும்பமும் சந்திச்சிச்சு. ஆனால் அதை அவர் அனுமதித்தார். ஏன் அனுமதித்தார்? அவர் ரூத்தை ரட்சிக்கணும்னு தீர்மானிச்சிருந்தார், அதுக்காக அதை அனுமதித்தார். இதெல்லாம் ஆண்டவர் நடத்தினதற்கு போவாஸுக்கும் ரூத்துக்கும் அவர் ஒரு குமாரனாக பிறக்கணும், அதுக்கு தான் தீர்மானிச்சிருந்தார். ஆகவே இதோ நம்ம முடிக்கலாம். பாருங்கள் இதில் போட்டிருக்கிற கடைசி வசனத்தில் லூக்கா இதில் ரூத் 4:22 படிங்களா.
ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான்.
இதான் ஒன் ஆஃப் த மெயின் மெசேஜ் இந்த புக்கில் இருக்கிற மெயின் மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த சின்ன புக்கு வேர்ஸ்டான டைம்ஸ்லையோ, எவ்வளோ மோசமான காலத்திலையோ, எவ்வளோ சோதனை நடந்த ட்ராஜடி நடந்த காலத்திலையும் ஆண்டவர் தன் திட்டத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கார். தன்னுடைய மக்களுடைய பாவங்களின் மூலமாகவும் தனக்கு மகிமை கொண்டு வருகிற அளவுக்கு ஆண்டவர் இறையாண்மை உள்ளவர் அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். அதைத்தான் பார்க்குறோம். அவருடைய ஜீனியாலஜியில் அவர் கொண்டு வருகிறார். அவர் அருமையாக ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஆண்டவர் உடைய பராமரிப்பை உன்னுடைய பலவீனமான உணர்வுகளினால் எடை போடாதே, அவருடைய கிருபையை நம்பு. எல்லா முகசுளிக்கிற பராமரிப்புக்கு பின்பதாக ஒரு புன்னகையான அன்பான முகம் இருக்கிறது என்பதை நம்பு, நம்பு. அவருடைய நோக்கங்கள் தெரிய முடியும். அதான் கடைசியில் இது இந்த வசனத்தோடு முடிப்போம். 8:22 போட்டிருக்கு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்ன நடந்தாலும் நம் வாழ்க்கையில் நமக்கு புரியல, நமக்கு கஷ்டமாக இருக்குது, நமக்கு அந்த ஹோல் பிக்சர் நமக்கு தெரியல, ஆனால் தேவனுடைய பராமரிப்பை நம்பலாம். அது தெரியும், இதை விட கஷ்டம் நமக்கு யாருக்காவது வந்திருக்கா? என்ன கஷ்டம், அந்த கஷ்டத்துலேயும் ஆண்டவருடைய அழகான திட்டத்தை நாம் பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த உலகம் எல்லாம் நிரந்தரம் இல்லை, இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. ஹீ இஸ் பிளானிங், அவருடைய தானே அவர் நிறைவேற்றிட்டு போகிறார், அருமையாக நிறைவேற்றுவார் அவர். அவருடைய நன்மைக்கு நடக்குது, அது ப்ராமிஸ் வேறு இருக்குது பாருங்களேன். அந்த பராமரிப்பு எதுவுமே நமக்கு கெட்டதில்லை, நமக்கு நன்மைக்கு தான் செஞ்சுட்டு வரார். ஜெபம் பண்ணு.